நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மீயரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேலி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், ஓயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சர்வசமாதி அடைந்த நேருளமுயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்றைய சத்சங்கம் ஞாயிற்றுக்கிழமை வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை படிக்கும் சத்சங்கமாக அமைகின்றது. அதிலும் தற்போது நாங்கள் கேள்விகளுக்கு பதில் கண்டு வருகின்றோம் பல வகுப்புகளாக. இன்று அதே போல் ஒரு சாதகர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதை வைத்து எங்களுடைய அடிப்படை கருத்து சிலவற்றை முற்போம். அவருடைய கேள்வி என்னவென்றால், நாங்கள் இப்போது அறிவுத்திறனில் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் படித்து முடித்திருக்கின்றோம் ஓரளவு என்று சொன்னீர்கள், சொல்கிறீர்கள், கேட்டோம். ஆனால் அதில் இறுதியான நிலை எனக்கு புரிந்த மட்டில் நாங்கள் முக்தி நிலையை அடைய வேண்டும், அதாவது வீடு பேற்றை அடைய வேண்டும், அதுதான் எங்களுடைய இறுதி இலக்கு. அது உண்மை. ஆனால் அதை அடைவதென்றால் நாங்கள் பேரானந்த நிலை அல்லது பேரின்ப நிலைக்கு செல்ல வேண்டும், இறைவனின் நிலைக்கு என்றும் சொல்லியிருக்கின்றீர்கள். இது அறிவுத்திறன் அளவில் எடுத்திருக்கின்றோம். இதை இன்னும் சிறு விளக்கம் அல்லது ஓமானங்கள் மூலமாக இதை எப்படி நாங்கள் அதற்குள் முழுமையாக ஆர்வத்துடன் இறங்கி செயல்படலாம் என்பதற்கு ஏதாவது விடயங்கள் சொல்ல முடியுமா என்பது இந்த அன்பருடைய கேள்வி. ஏனென்றால் கேள்வி ஞானத்தில் அதை எடுத்திருக்கின்றார், அதை என்ன மாதிரி செயல்படுத்தலாம் என்று கேட்கின்றார் போல் இருக்கின்றது. ஆகவே இதை வைத்து நாங்கள் படித்த அடிப்படையை மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக பார்ப்பது எல்லோருக்கும் நல்லது. அதாவது, நாங்கள் இந்த உலகத்தில் என்னத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இப்போது இலக்கை நோக்கியா, இலக்கை நோக்கி இல்லையா? ஆனால் நாங்கள் வாழ்வதெல்லாம் ஒரு இன்பத்தை பெறுவதற்காக என்பது எல்லோராலும் ஒத்துக்கொள்ளக்கூடிய விடயம். அதைத்தான் நாங்கள் செய்கின்றோம். கூடிய அளவு உலகியல் இன்பத்தை நாடி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அந்த இன்பத்தைத்தான் வைத்து நாங்கள் எங்களுக்கு இருக்கும் இப்போ இந்த உடலில் நாங்கள் செய்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அனுபவிக்கின்றோம். அந்த இன்பத்தால் துன்பம் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுகின்றோம், இன்பம் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுகின்றோம். அப்படியே நாட்கள் ஓடுகின்றது. ஆனால் இதை நாங்கள் எப்படி உணரலாம் எங்களுடைய குடும்பத்தில் என்று சொன்னால், பேராசிரியர் இந்த அடிப்படை கருத்தை படிக்கும் போது உதாரணம் சொல்லுவார், நாங்கள் எல்லோரும் வெளியால் போயிட்டு வீடு வருகின்றோம் என்று நினைத்து பாருங்கள். குடும்பத்தினர் வீடு வந்தவுடன் ஒவ்வொருவரும் உடனடியாகவே தங்கள் தங்களுக்கு எது இன்பம் தருகின்றதோ அதில் லயித்து விடுவார்கள் என்று சொல்லுவார். அதாவது, தான் கிரிக்கெட்டை போட்டு பார்ப்பேன் டிவியில், மனைவி கிச்சனுக்குள் போய் தனக்கு தேவையான பண்டங்களை, குடும்பத்துக்கு தேவையானவற்றை செய்வா. பிள்ளைகள் தொலைபேசியில் எடுத்துக்கொண்டு தங்கள் தங்கள் அறைகளில் போய் தங்களுக்கு விருப்பமானவற்றில் ஈடுபடுவார்கள். இது நாளாந்த வாழ்க்கை ஆகிவிட்டது என்று பேராசிரியர் சொல்லுவார். ஆகவே இங்கு என்ன குறிப்பிடுகின்றார் என்றால், எல்லோரும் தங்களுடைய தனி இன்பத்தை நாடி செல்கின்றார்கள் தங்களுடைய வாழ்க்கையில். அதாவது, எது தங்களுக்கு இன்பம் தருமோ அதை நாடி செல்வதுதான் மனித வாழ்க்கையாகிவிட்டது. ஆகவே இப்படியான வாழ்க்கையில் போய்க்கொண்டிருந்த எங்களையும் சேர்த்துத்தான் சொல்கின்றேன். பாபாஜியின் அருளால் எங்களுக்கு இந்த கிரியா யோகம், சைவ சித்தாந்த சிவ யோகத்திலிருந்து வந்த கிரியா யோகம் எங்களுக்கு கிடைத்தது மாத்திரம் அல்ல, இந்த சைவ சித்தாந்த அடிப்படை அறிவு திறன் கிடைக்கத் தொடங்கியது மிகவும் அற்புதம் என்று அது பல தடவை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகவே இந்த அடிப்படை திறன் கிடைத்தவுடன் தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழும் வாழ்க்கையில் இப்படியான சிற்றின்பத்தை நாடித்தான் எல்லோரும் ஓடுகின்றோம் என்று எல்லோரும் ஒத்துக்கொள்ளுகின்றோம். ஆனால் அது இரண்டு மூன்று கேள்விகளை நாங்கள் கேட்க வேண்டும். அதாவது, இந்த சிற்றின்பத்தை நாங்கள் அனுபவிக்கின்றோம், இன்பம் என்று நினைத்து அனுபவிக்கின்றோம். இந்த இன்பத்திற்கு மூன்று கேள்விகள் சைவ சித்தாந்தத்தில் கேட்கப்படுகின்றன. அதாவது, இந்த சிற்றின்பம் நாங்கள் அனுபவிக்கும் இன்பம் இது ஒரு நிலையான இன்பமா? முதலாவது, இது ஒரு தொடர் ஆன இன்பமாக இருக்குமா எங்களுடைய வாழ்க்கையில்? இரண்டாவது நிலை, இது துன்பம் தராத இன்பமாக இருக்குமா என்பது மூன்றாவது கேள்வி. ஆகவே இந்த இன்பமானது முழு இன்பமா? முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, இது ஒரு தொடர்ச்சியான இன்பமாக இருக்குமா வாழ்க்கையில்? மூன்றாவது கேள்வி, இது துன்பம் கலவாத இன்பமா என்று இந்த மூன்று கேள்வியையும் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் பேராசிரியர் அழகாக விளங்கப்படுத்துகின்றார். நாங்கள் எங்களையே கேட்க வேண்டிய கேள்வி என்று, நாங்கள் எதை இன்பம் என்று நினைத்திருக்கின்றோமோ அவற்றை நாடி கேட்க வேண்டிய கேள்வி என்று நாங்கள் தொடக்கத்தில் படித்திருக்கின்றோம். இந்த மூன்று கேள்விகளையும் கேட்கும்போதுதான் உங்களுக்கு தெரிய வரும், நாங்கள் நாடிப்போகும் எந்த இன்பத்தை இந்த உலகத்தில் எடுத்தாலும் நூற்றுக்கு 100% இன்பமும் இந்த மூன்றையும் நாடி இருக்கும், இந்த மூன்றையும் நாடி இல்லாத இன்பமாகவே இருக்கின்றது. அதாவது, எல்லா இன்பத்திலும் துன்பம் கலந்திருக்கின்றது, துன்பம் இல்லாத இன்பம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே அந்த இன்பம் கிடைக்கும் என்பது உரிய இன்பம் ஒன்றுமே இல்லை. ஒரு காலத்துக்கு இருக்கும், பின்னர் அது மறைந்துவிடும். முழுமையாக அந்த இன்பத்தை இன்பம் என்று எடுத்து நீங்கள் பருகி இன்பம் காணலாமா என்றாலும் முடியாது. ஏனென்றால் அதை திரும்ப 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 அந்த இன்பத்தை பெருகி கொண்டிருக்கும் போது ஒரு இடத்தில் உங்களுக்கு அது சலிப்பு பட்டுவிடும். அதற்கு பல உதாரணங்களையும் பேராசிரியர் கூறுவார். எங்களுடைய இன்பங்களை நாங்கள் நாடி போகும்போது அவற்றை ஆராய்ந்து பார்த்தால் ஒரு நேரத்தில் எங்களுக்கு அந்த இன்பங்களில் மேலும் விருப்பம் இராது. அது ஒரு உணவு பண்டமாக இருக்கலாம், அல்லது ஒரு கிரிக்கெட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு டிவி சீரியலாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். எந்த இன்பத்தை நீங்கள் எடுத்து உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் தொடர்ச்சியாக பார்த்தால் ஒன்றும் நிலையாக உங்களுக்கு இன்பத்தை தரவில்லை. ஆகவேதான் அந்த நேரத்தில் தான் மக்களுக்கு ஒரு கேள்வி வரும், நிச்சயமாக அப்ப நிலையான இன்பம் ஒன்று இருக்கின்றதா? அப்படி இருந்தால் அது என்ன? அந்த கேள்வி எங்களுக்கு வர முதலே எங்களுக்கு அதற்குரிய பதில் பாபாஜியின் அருளினால் உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது பலருக்கு. ஆகவே அந்த நிலையான இன்பம் என்பது இறை இன்பம். அந்த இறை இன்பம்தான் நிலையான இன்பம் என்று இந்த சைவ சித்தாந்த அடிப்படை அறிவு திறனிலிருந்து நாங்கள் அறிகின்றோம். ஆகவே இந்த நிலையான இன்பத்தை நாங்கள் நாடிப்போவது எப்படி என்பதுதான் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து அறிவு திறனில் இந்த 36 தத்துவங்களில் அடிப்படை கருத்துக்களில் விளக்கமாக தரப்பட்டிருக்கின்றது. விளக்கம்தான் தரப்பட்டிருக்கின்றதே தவிர அதை நாடி செல்ல வேண்டியது நாங்கள். ஆனால் அந்த விளக்கத்தை, அந்த அடிப்படையை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் இந்த அறிவு திறனிலிருந்து. ஆகவே நாங்கள் ஒரு முக்தி நிலைக்கா அல்லது இறைவனடி சேருவதா? இறுதியில் வீடு பேர் என்றும் சொல்லலாம், இறைவனடி திருவடியைச் சேருதல் என்றும் சொல்லலாம், முக்தி என்றும் சொல்லலாம். அது யோக மார்க்கமாகவும் இருக்கலாம், மற்ற மார்க்கங்களாகவும் இருக்கலாம். எந்த மார்க்கத்தில் சென்றாலும் அதுதான் எங்களுடைய இறுதி இலக்கு. அந்த இலக்கை அடைவதென்றால் அந்த பேரானந்தத்தை நாங்கள் நோக்கி செல்ல வேண்டும், அந்த பேரானந்தத்தை பெற வேண்டும். அது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் படித்திருக்கின்றோம், அதை இன்று மீட்டல் செய்கின்றோம். இனி அதற்கு மேலாக பார்த்தோம் என்றால், இந்த பேரானந்தத்தை நோக்கி போகும்போது இது என்ன முறையில் அமைந்திருக்கின்றது? அதாவது ஆனந்தம் தான் எங்களுடைய இறுதி இலக்கென்று தெரிகின்றது. ஆனந்தம் என்று சொல்லப்போனால் இங்கு நாங்கள் சிற்றின்பத்தில் இருக்கின்றோம், இறைவன் பேரின்பம் உடையவன். அதற்கும் மேலான நிலைதான் இறையுடைய நிலை ஆனந்தம். அதை ஆங்கிலத்தில் பிளிஸ் என்று சொல்லுவோம். இந்த ஆனந்த நிலையைத்தான் இறுதியில் நாங்கள் எட்ட வேண்டும். ஆகவே இந்த ஆனந்த நிலைக்கு போவதற்கு எங்களுக்கு எங்கிருந்து தொடங்குகின்றது? கிரியா யோகத்திலும் சைவ சித்தாந்த சிவ யோகத்திலிருந்து வந்த கிரியா யோகத்திலும் அதே அடிப்படை கருத்துத்தான் உண்டு. ஆகவே தான் அது அங்கிருந்து வந்ததென்பதற்கு மிகவும் சான்று. அதாவது அன்பு, பக்தி, தொண்டு, சரணாகதி என்று பாபாஜி கூறுகின்றார் நாலு முறைகள். சைவ சித்தாந்தமும் அந்த அன்பில் இருந்து தான் தொடங்குகின்றது. எல்லா ஆன்மீக விடயங்களும் அன்பில் இருந்து தான் தொடங்குகின்றன. ஆகவே இந்த அன்பு அருளாக வேண்டும், அருள் தொண்டாக வேண்டும், அப்போதுதான் முழுமையான தொண்டு நடைபெறும் என்றெல்லாம் நாங்கள் பலமுறை பார்த்திருக்கின்றோம். கிரியா யோகத்திலும் சைவ சித்தாந்தத்திலும் பார்த்திருக்கின்றோம். அதில் ஒருவிதமான கருத்து வேறுபாடும் இல்லை. ஆகவே இந்த அறிவு அதாவது இந்த அன்பு கூட வேண்டும். இந்த அன்பை பெருக்கக்கூடிய விடயம் என்னவென்று பார்த்தால் எங்களுடைய அறிவு. அதான் சைவ சித்தாந்தம் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் சொல்லித் தருகின்றது. அதாவது ஒவ்வொரு ஆன்மாக்களும் வெவ்வேறு அறிவுத்திறனில் நாங்கள் இந்த உலகத்தில் இந்த உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய அறிவுத்திறனை பெருக்கினால்தான் இந்த அன்பு என்ற விடயத்தை நாங்கள் அருளாக்கலாம். இது ஒருவருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏனென்றால் நாங்கள் இந்த அறிவுத்திறனில் இந்த 36 தத்துவங்களாக இருக்கலாம், வேறு ஆன்மீக அறிவாக இருக்கலாம். இவற்றை எடுத்துக்கொண்டு போகும்போதுதான் எங்களிடம் இருக்கும் இந்த அன்பு என்று குடும்பத்தில் இருக்கும் அன்பு மற்றைய உயிரினங்களையும் நாடி அருளாக மாறும். ஆகவே எங்களுடைய இந்த அறிவுத்திறனை நாங்கள் பெருக்குவதற்குரிய காரணம் இந்த அன்பை கூட்ட வேண்டும் என்று சைவ சித்தாந்தம் அடிப்படையிலும் சரி, முழு நிலையிலும் சரி முழுமையாக சொல்கின்றது. கிரியா யோகமும் அதை ஏற்றுக்கொண்டு நடந்து கொண்டு போகின்றது. ஆகவே இந்த அறிவுத்திறனை கூட்டினால்தான் எங்களுடைய அன்பை கூட்டலாம். அன்பை கூட்டலாம் என்றால் எல்லோருக்கும் இந்த அன்பு இப்போது எங்களுடைய குடும்ப அளவில் இருக்கின்றது என்பது தெரியும். அதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதுவும் ஒவ்வொரு நிலைகளில் இருக்கலாம், ஆனால் அது எல்லோருக்கும் ஒன்று. உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய மனைவி, கணவன், பெற்றோர்கள் என்று குடும்பத்திற்குள் இருக்கும் அன்பு குடும்பத்துக்கு வெளியால் வந்து மற்றவர்களிடமும் அந்த அன்பு சென்று அதற்கு மேலாக எல்லா உயிரினங்களுக்கும் செல்ல வேண்டும் என்பதுதான் அருளாளர்களின் வாக்கு, அவர்களுடைய வேண்டுகோள், அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை. ஆகவே இந்த அன்பை கூட்ட வேண்டுமென்றால் இப்போது ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு தெரிகின்றது என்ன? இந்த அறிவு திறனை கூட்டினால்தான் அந்த அன்பை கூட்டலாம். இந்த அன்புக்கும் இந்த அருளுக்கும் என்று சொல்லி பேராசிரியர் பல உதாரணங்களை சொல்லுவார். அதில் ஒரு உதாரணம், நீங்கள் ஒரு உங்களுடைய பிள்ளைக்கு பிடித்த ஒரு தின்பண்டத்தை வேண்டிக் கொண்டு வருகின்றீர்கள். வெளியால் எங்கேயோ போயிட்டு வீட்டு வரும்போது அதை கொண்டு வரும்போது வீட்டுக்குள் பக்கத்து வீட்டு பிள்ளை ஒன்று விளையாடி கொண்டிருக்கின்றது உங்களுடைய பிள்ளையுடன். நீங்கள் அதை கண்டவுடன் உங்களுடைய அந்த தின்பண்டத்தை ஒழித்து விடுவீர்கள். அது வழக்கமாக உலகியலில் இருக்கும் அவருக்கும் ஏற்படும் ஒரு விடயம் என்று சொல்லுவார். ஏனென்றால் கொண்டு வந்த பண்டம் தன்னுடைய பிள்ளைக்கென்று கொண்டு வந்தது, அது கூட இல்லை, அது காட்டினால் தன்னுடைய பிள்ளைக்கு அது கொடுக்க இயலாமல் போய்விடுமே என்று ஒழித்து விடுவீர்கள். அதை சிறிய உதாரணமாக சொல்லுவார், எங்களுடைய அன்பு எந்த நிலையில் அது நிற்கின்றது என்று. ஆனால் அந்த அன்பு அதற்கு மேலாக செல்ல வேண்டும். ஆகவே இதுதான் பலருடைய வாழ்க்கையும் இப்போது. ஆகவே இந்த அன்பு என்பது ஒரு குழந்தையாக நாங்கள் பிறக்கும் போது இறைவனால் அப்போது இறை நிலையில் இருக்கும் குழந்தையும் தெய்வமும் ஒன்றென்று சொல்லுவோம். அந்த நேரத்தில் அந்த குழந்தை அப்படியான சில சில விடயங்கள் தனக்கு விருப்பமானதை கிடைக்கும் போது தான் முதல் அதை தனக்கு மாத்திரம் பாவிக்கும், சிறிது வளரும் போது தாய்க்கு கொடுக்கும், வேறொருவருக்கும் கொடுக்காது. இன்னும் கொஞ்சம் வளரும் போது தகப்பனுக்கு கொடுக்கும், அதுக்கப்புறம் இன்னும் வளர்ச்சியுற்று கொண்டு வரும்போது சகோதரங்களுக்கு கொடுக்கும். அப்படியே இந்த அன்பு என்பது இறை அருளினால் எங்களுடைய குழந்தை பருவத்திலிருந்து அந்த அன்பு வளர்கின்றது என்பது உண்மை. பேராசிரியர் அருமையாக சொல்கின்றார், ஒரு இடத்தில் அது ஏதோ ஒரு இடத்தில் விட்டு போகின்றது. அதனால் தான் இந்த அன்பு நிலை அருள் நிலை ஆகாமல் ஸ்தம்பித்து போகின்றது உலகியல் வாழ்க்கையில் என்று சுட்டி காட்டுகின்றார். அது உண்மை. ஏனென்றால் அந்த அன்பு படிப்படியாக வளர்ந்து கொண்டு குடும்பத்தை விட்டு வெளியும் வரும் நிலையில் அப்படியே அது முடக்கப்பட்டு விடுகின்றது. ஏனென்றால் மாயை காரணமாக குழந்தைகள் அந்த பருவங்களுக்கு வந்த பின் அவற்றை மறந்து விடுகின்றார்கள். எங்களையும் சேர்த்துத்தான் சொல்லுகின்றேன், அந்த பருவத்தை நாங்கள் கடக்கும் போது. ஆகவே அந்த வளர்ச்சி அது ஸ்தம்பிதமாகிறபடியால் தான் எங்களுடைய அன்பு முழுமையான அன்பு ஆகி அருளாவதில்லை. ஆகவே அந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து அறிவு திறன் கிடைத்தது உங்களை பழையபடி அந்த பாதையில் எங்களை அழைத்து செல்கின்றது. இந்த அறிவுத்திறன் கூடிக்கொண்டு வரும்போது இந்த அறிவுத்திறன் மூலம் எல்லாம் இறைவனின் இயக்கம் என்று தெரிந்து கொண்டு நாங்கள் சிறு பிள்ளையாக வளர்ந்து கொண்டு வரும்போது இந்த அன்பு நிலை சிறிது சிறிதாக கூடி அருளாகின்றது. இந்த அன்பு நிலை அருளாகும் போது இந்த அருள் நிலை என்னவாகின்றது? இறுதியில் இதுதான் உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கின்றது. ஆகவே இப்போது தொடக்கத்தை யோசித்து பார்த்தீர்கள் என்றால் இந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது உங்களுக்கு எது? அதுதான் இப்போதையான் கேள்வி என்று சைவ சித்தாந்தம் கேட்கின்றது. ஆகவே இந்த இறுதி ஆனந்தம், பேரானந்தத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஆனந்தம் எங்கு மூலத்தில் தங்கியிருக்கின்றது? உங்களுடைய அறிவுத்திறனில் தங்கியிருக்கின்றது, அறிவில் தங்கியிருக்கின்றது. ஆகவே இந்த அறிவுத்திறனை எடுத்தால்தான் உங்களால் அந்த பேரானந்தத்தையோ அந்த ஆனந்தத்தையோ அடைய முடியும் என்பது உங்களுக்கு இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து முழுமையாக விளங்க வேண்டும். அதை விட்டால் வேறு வழி இல்லை உங்களுடைய அன்பை அருளாக்குவதற்கு. ஏனென்றால் இந்த மாயையும் உங்களுடைய வினைகளும் அதற்கு தடுத்து கொண்டே இருக்கும், உங்களை அந்த நிலைக்கு போக விடாது. ஆகவே அந்த அறிவுத்திறன் உங்களுக்கு தேவை. அந்த அறிவுத்திறன் என்று சொல்வது திருவருளை எப்படி பெறலாம் என்ற அறிவுத்திறன். அதைத்தான் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் சொல்லிக் கொண்டு போகின்றது. ஆகவே நீங்கள் ஒரு நேரத்தில் இந்த திருவருளை பெற வேண்டும் அல்லது இந்த ஆனந்தத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு தேவையான அடிப்படை இப்போது என்ன என்று உங்களுக்கு புலப்பட வேண்டும். இந்த அறிவுத்திறனை நீங்கள் விரும்பினாலோ விரும்பாவிட்டாலோ அது பெருகினால்தான் உங்களுக்கு அந்த ஆனந்தம் என்றால் என்ன என்பதை உங்களால் தொட முடியும். அப்படி இல்லையென்றால் இந்த உலகத்தில் நீங்கள் இப்போது வாழ்வது போல நித்திரையால் எழும்பி வேலை செய்து உணவு உண்டு நித்திரைக்கு சென்று அப்படியே உங்களுடைய காலத்தை ஓட்டிக்கொண்டு இந்த உடலில் மாத்திரமல்ல இன்னும் பல உடல்களில் ஓட்டிக்கொண்டே போகலாம். ஆகவே எங்களுக்கு இப்ப கிடைத்திருக்கும் சந்தர்ப்பத்தை சிறிது சிந்தித்து பாருங்கள். அறிவுதான் அன்பு ஆகின்றது, அறிவினால்தான் அன்பு கூடுகின்றது என்று படித்து விட்டோம். இந்த அன்பு கூட கூடத்தான் அன்பு அருளாகின்றது, இந்த அருள் கூட கூடத்தான் அது பேரானந்தமாகிய ஆனந்தமாகின்றது என்று படித்து விட்டோம். ஆகவே இது படிப்பதில் மாத்திரம் நின்று விடாது, இந்த ஆனந்தத்தை பெற வேண்டும். ஏன் நாங்கள் இந்த ஆனந்தத்தை பெற வேண்டும் என்று பார்த்தால் அதையும் பார்த்து விட்டோம் எங்களுடைய சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில். அதாவது இறைவன் என்ன விரும்பி இருக்கின்றார் இந்த ஆன்மாக்களுக்கு? தன்னை போல இந்த ஆன்மாக்களும் சச்சிதானந்த நிலையை அடைய வேண்டும். சச்சிதானந்தம் என்றதுக்கு விளக்கமும் பார்த்து விட்டோம். கிரியா யோகத்திலும் பாபாஜி அதற்கு விளக்கம் தருகின்றார். அதே விளக்கம்தான் அருளாளர்களும் தருகின்றார்கள். சைவ சித்தாந்தத்தில் அது அடிப்படையாகியே தோன்றிய விளக்கம். அதாவது சத்து சித்து ஆனந்தம் தான் சச்சிதானந்தம். இந்த சத்து என்றால் என்ன என்று சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் படித்து முடித்து விட்டோம். மலம் நீங்குதல். இந்த மலம் நீங்குதல் என்றால் என்ன? எங்களுடைய அறிவுத்திறன் வளர வேண்டும். அறிவுத்திறன் ஏன் வளர வேண்டும்? எங்களுடைய உயிர் ஆணவ மலத்தில் கட்டுண்டு அந்த இருட்டில் இருக்கின்றது. அந்த இருட்டில் என்றால் அறியாமையில் இருக்கின்றது. அந்த அறியாமையில் இருந்து வெளியால் வர வேண்டுமென்றால் அறிவு வளர வேண்டும். ஆகவேதான் இறைவன் அந்த உயிர்களை அந்த ஆணவ கட்டிலிருந்து விடுவிப்பதற்காக இந்த 36 தத்துவங்களையும் கொண்டு வந்து, தன்னுடைய இயக்கத்தையும் கொண்டு வந்து உயிர்களை அந்த கட்டிலிருந்து அவிழ்க்கின்றார் என்பதுதான் அவருடைய செயல்முறை திட்டம். ஆகவே இங்கு இப்போது யோசித்துப் பார்க்கின்றோம். இந்த ஆணவ மல இருளில் இந்த அறியாமையில் இருந்து விலகுவதற்கு எங்களுடைய அறிவு கூட வேண்டும், அறிவுத்திறன் கூட வேண்டும். அந்த அறிவுத்திறன் நீங்களாகத்தான் கூட்ட வேண்டும். அந்த அறிவுத்திறனைத்தான் நாங்கள் செய்த பூர்வ புண்ணியங்களால் இப்போது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களும் சைவ சித்தாந்த கருத்துக்களும் கிரியா யோக சாதகர்களாகிய எங்களுக்கு செயல்முறையில் இருந்த எங்களுக்கு கிடைத்து கொண்டு வருகின்றது. ஆகவே இந்த அறிவுத்திறன் எங்களுக்கு தேவை. ஆக எங்களுடைய சாதனையில் நாங்கள் மேலே செல்வதற்கு மாத்திரமல்ல, உலகியல் வாழ்க்கைக்கும் தேவை. இவை என்னவென்று அறிவதற்குத் தேவை, அடிப்படையை அறிய வேண்டும். ஆகவே இந்த அறிவுத்திறன் கூடினால்தான் இன்று பார்த்து விட்டோம், இந்த அறிவுத்திறனால் தான் அன்பு பெருகப் போகின்றது, இந்த அன்பு பெருகினால் தான் அருள் பெருகின்றது, அருள் பெருகினால் தான் நாங்கள் ஆனந்தத்தை அடைவோம். ஏனென்றால் நாங்கள் உலகியல்ல இருந்தாலும் அதே மகிழ்ச்சி, அதே இன்பம், அதே ஆனந்தத்தைத்தான் பெற விரும்புகின்றோம். ஆனால் அவையெல்லாம் சிற்றானந்தம், சிற்றின்பமே தவிர பேரானந்தம் அல்ல. அவையெல்லாம் நிலையானது அல்ல. அவையெல்லாம் தொடர்ந்து நடப்பது அல்ல. ஆகவே நாங்கள் இப்போது சிக்குண்டிருக்கும் இடங்களெல்லாம் தொடர்ச்சியானது ஒன்று அல்ல, நிலையானது ஒன்று அல்ல என்று அறிந்து விட்டோம். ஆகவே இந்த அறிவுத்திறனை நாங்கள் படிக்க வேண்டுமா, அல்லது இதைப்பற்றி அறிய வேண்டுமா? சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் படித்தோம், இதை எடுத்து மீட்டல் செய்ய வேண்டுமா? அறிவுக்கு மாத்திரமல்ல, அதை எங்களுடைய வாழ்க்கை செயல்முறைகளுக்கும் கொண்டு வரும்போதுதான் அந்த அன்பு அருளாக்கலாம். அப்படி இல்லை என்றால் நீங்கள் எங்கு அருளாக்கப் போனாலும் மாயையாலோ வினையாலோ அது தடுக்கப்படும். ஆகவே இப்போது உங்களுக்கு உங்களுடைய நிலை ஓரளவாவது புரிய வேண்டும். இது நீங்கள் படித்ததெல்லாம் நேரத்தை வீண் விரயம் செல்வதற்கு அல்ல. என்ன மாதிரி நீங்கள் அந்த இறுதி சச்சிதானந்தத்தை அடையலாம், சத்து சித்து ஆனந்தத்தை அடையலாம். சத்து என்பது மலநீக்கம். மலநீக்கம் வேணுமென்றால் அறிவுத்திறன் கூட வேண்டும். அதான் முதலாவது. சித்து, அடுத்த சொல்லு சித்து என்றிருக்கின்றது சச்சிதானந்தத்தில். சித்து என்றது உங்களுடைய அறிவுத்திறன் முழுமையாக கூடிய நிலை. அதாவது மலநீக்கம் பெறுவதற்கு அறிவுத்திறன் வேணும். அந்த அறிவுத்திறனால் மலநீக்கம் பெற்றவுடன் அந்த சித்து ஆகிய அறிவு பேரறிவாகிவிடும், இறையறிவாகிவிடும். அந்த நிலையில் உங்களுக்கு கிடைக்கும் ஆனந்தம்தான் இறுதி நிலையான சச்சிதானந்தம் என்று சைவ சித்தாந்தம் திட்டவட்டமாக கூறுகின்றது. ஆகவே அந்த சச்சிதானந்த நிலைதான் இறைநிலை. அந்த இறைநிலையை நாங்கள் அடைவதுதான் எங்களுடைய இறுதி இலக்கு என்பதும் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். ஆகவே இந்த அன்பர் கேட்ட அந்த ஒரு சிறு கேள்வியிலிருந்து இந்த முழு விளக்கத்தையும் மீண்டும் ஒரு முறை சிறிய அளவில் பார்த்திருக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் அறிந்த சைவ சித்தாந்த அடிப்படை விளக்கங்கள் எல்லாம் ஒரு முறை கேட்டுவிட்டு எங்களுடைய அலுவலை நாங்கள் உலகத்தில் செய்து கொண்டு போவதற்கு அல்ல. திரும்ப 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 கேட்டு அதை உலகியல், எங்களுடைய உலகியல் நிலைக்கும் அதை கொண்டு வந்து, அதற்கு மேலாக எங்களுடைய சாதனைக்கும் அந்த அறிவை கொண்டு வந்து இரண்டையும் பெருக்க வேண்டும். நீங்கள் விரும்புகின்றீர்களோ விரும்பவில்லையோ அதுதான் யதார்த்தம் என்றும் சொல்லலாம். அதுதான் உண்மையும். ஏதோ இந்த ஒரு உடலில் இருக்கலாம், அல்லது இனி எடுக்கப் போகும் உடலில் இருக்கலாம். எந்த உடலுக்கு நீங்கள் போவீர்கள் என்றாலும் அந்த நிலையை நீங்கள் அடையத்தான் போகின்றீர்கள். அந்த நிலையை தாண்டத்தான் வேணும். அதை தாண்டினால்தான் எங்களை தாண்டி இருக்கும் இறைவனை, சொரூப லக்கணத்தில் சொரூப லட்சணத்தில் இருக்கும் இறைவனை நாங்கள் அடையலாமே தவிர வேறு வழி இல்லை. ஆகவே இந்த அன்பரின் கேள்வியிலிருந்து இன்றைய சைவ சித்தாந்த வகுப்பில் இந்த சைவ சித்தாந்த வகுப்பின் அடிப்படை கருத்துக்களை என்ன மாதிரி இந்த சச்சிதானந்தத்தை இறைவன் விரும்பியபடி நாங்கள் அடையலாம், பாபாஜியின் கோட்பாட்டின்படி நாங்கள் அடையலாம் என்றவற்றையெல்லாம் நாங்கள் மீளாய்வு செய்ய வேண்டும். அது இறுதியான கருத்து இங்கு என்னவென்றால், இந்த அறிவு திறன் என்பது எங்களுக்கு மிகவும் முக்கியம் ஆனது என்று அந்த இறுதி சொல்லை சொல்லி இன்றைய சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து இறைவனையா இணையா இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம், ஓம் சிவாய நம. இப்போது இறைவனையா இருக்கின்றீர்கள், நான் பல இடங்களுக்கும் மீண்டும் கொண்டு சென்றிருக்கின்றேன். ஆகவே சுருக்கம் என்பது தேவையில்லை. உங்களுடைய சிறிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்,
ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்,
ஓம் சிவாய நம ஓம்,
ஓம் சிவாய நம ஓம்.
நாங்கள் சத்சங்கங்கள் மூலம் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை பல விதங்களில் உள்வாங்கி அதன் கருத்துக்களை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொண்டிருக்கின்றோம். மீண்டும் இந்த கேள்விகள் கேட்கப்படும் போது தரப்படுகின்ற விளக்கங்கள் மேலும் அது தெளிவை கூடுதலாக தருகின்றது. ஏனெனில் இன்றைய கேள்வியின் போது பல விடயங்கள் மிகவும் தெளிவாக எங்களுக்கு ஆணுத்தரமாக விளங்குகின்றது. முக்கியமாக அறிவுத்திறன், அன்பு, அருளாளர் மற்றும் சச்சிதானங்கள் இவற்றுக்கெல்லாம் முக்கிய காரணங்கள் மிக தெளிவாக கேள்விகள் மூலம் திரும்ப திரும்ப விளக்கப்படும் போது அந்த சைவ சித்தாந்தத்தில் கூறப்பட்ட கருத்துக்கள் மிக தெளிவாக விளங்குகின்றது. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம், ஓம் சிவாய நம ஓம்.
ஓம் கிரிய பாபாஜி நம ஓம், ஓம் சிவாய நம ஓம். என்னுடைய வேண்டுகோளுக்கு நங்க மிகவும் அருமையாக பொது முறையில் அதை தொகுத்தீர்கள் இறைவனையா. அதுக்குரிய காரணமே நான் பல இடங்களிலும் அந்த கேள்விக்குரிய பதில்களை கொண்டு வந்து சேர்ப்பதால் உங்களுக்கு உங்களுடைய திறனுக்கு ஏற்ற மாதிரி அதை தொகுத்து குறுகிய நேரத்தில் கொடுப்பது மிகவும் சிரமம். ஆகவே நீங்களும் அதை அறிந்து அதன் முறைப்படி ஒழுகின்றீர்கள். நன்றி பாபாஜிக்கும் பெரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம், ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். கார்த்திகேயன் ஐயா இருக்கிறீர்கள் இணைப்பில்.
ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்,
ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் கிரிய பாபாஜி நம ஓம். பேசுகிறது கேட்கின்றது, பேசுங்க.
ஓம் சிவாய நம,
ஓம் சிவாய நம.
சைவ சித்தாந்த கருத்துக்களிலிருந்து ஒரு கருத்துக்களை நமக்கு அந்த வரையில ஒரு முழுமையான ஒரு விஷயத்தையும் அனுபவிச்சிருக்காரு. அப்படிதான் இந்த சத்சங்கத்துல எடுத்துக்கணும். அன்பு எப்பயுமே மிகுதி ஆகிட்டே இருக்கணும். அறிவு நிலை கொண்டு போகக்கூடும். அறிவு ஆணவத்திலேயே கொண்டு போய்விடும், அன்பு கூடும். எப்ப நம்ம அன்புல அன்பு வந்து முதன்றது அங்க இருந்து எந்திக்கணும்னா மறுதான் அது துணையா மாறுது என்றது சைவ சித்தாந்தம் தெளிவா சொல்லுது. அந்த வகையில நம்மளுடைய அறிவு எல்லாத்தையும் அன்பாக்கி, அன்பு அருளாக்கி, அதுக்குள்ள நிறைய இந்த யோக கருத்துக்களை நம்ம சைவ சித்தாந்த கருத்துக்களை கேட்க 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 தேங்கிற அன்பா மாறி இறைவனுக்கும் நமக்கும் அதிக தொடர்பை குருநாதர் ஏற்படுத்துறதுக்கு நம்ம வழிவகுத்து போய் கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில இந்திய சத்சங்கம் பாபாஜியுடைய திறமையால அன்பை நம்ம அதிக அளவுல பெருக்கணும். அப்பதான் அன்பை பெருக்கி அருளா மாத்தணும். அது அருளா மாத்தம்னா இந்த மாதிரி சத்சங்கம்லாம் கேட்கணும், சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தெல்லாம் கேட்கணும். அப்ப வந்து அன்பு எப்படி அருளா மாறுதுன்றது அப்பதான் நமக்கு தெரியும். இல்லைன்னா வெறுமனையா நீங்க அன்பு அன்புன்றது வந்து அது அவ்வளவு அன்பு அது பெருந்தன்மையா இருந்தாலும் கூர்மையான ஒரு விஷயத்தை நம்ம பெறணும்னா உலோகத்துல அன்பு அருளா மாறணும்.
பேசுங்க காதி சார்.
பேச்சு குறைஞ்சிரும், தேவையில்லாத பேச மாட்டோம், தேவையில்லாத செயல்களை செய்ய மாட்டோம். இறைவனோட அதிக நேரங்கள் நம்ம அந்த வகையில இந்த சத்சங்கம் சிறப்பாக அமைஞ்சது. அந்த அன்பு
பேசுங்க. விளையாது பேசுங்க. நன்றி 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 கார்த்தி சார், அதை மிகவும் மிகவும் அருமை நீங்கள் அதை தொகுத்து கொடுத்தீர்கள். அதிலும் அந்த ஆணவ நிலையை பற்றியும் ஒரு 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 குறிப்பொன்று கொடுத்திருக்கின்றீர்கள் சாதகர்களுக்கு. ஏனென்றால் இந்த அறிவு அறிவை பெருக்கிக் கொண்டு போகும்போது அது அந்த அன்பு நிலையை கூட்ட வேண்டும், அன்பு நிலை அருளாக வேண்டும் என்று சரியான இடத்தில் தான் நாங்கள் பேசினோம். இருப்பினும் அந்த அறிவு நிலை கூடும்போது மக்கள் ஆணவத்திலும் முழுக்க விழுந்து விடவும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆகவே தான் இந்த சத்து சித்து ஆனந்தத்தில் கூட இந்த சத்து என்பது இறை நிலை, அதாவது ஒரு நிலை. அந்த நிலைக்கு மலநீக்கம் தேவை. அந்த மலநீக்கம் ஏற்படும் போது இந்த சிற்றறிவுகள் பேரறிவாகி கொண்டு வரும்போது அது சரியான முறையில் சித்தாகி அதன் மூலம் ஆனந்தம் கிடைக்கின்றது என்பதுதான் சச்சிதானந்தமாக எங்களுடைய சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த விடயத்தையும் நீங்கள் இதில் இன்று சொன்னது மிகவும் நன்றாக இருந்தது. பாபாஜி பரம்பொருளின் ஆசியுடன் நன்றி. பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ.